மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. நல்ல ஆண்டவர் இந்த நாளுக்கு ஆயுஷ் ஸ்தோத்திரம்
ஆண்டவர்.
உங்கள் பிள்ளைகளா உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர் அல்லவா? எங்களை விசாரிக்கிறவர் நீர் அல்லவா? எங்களோடு வருகிறவர் நீர் அல்லவா? உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் சில உள்ளத்தில் இருக்கிற சில வார்த்தைகளை நான் பேசி கடந்து செல்லாம் சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த வருஷத்தில் ஒரு ஜெப குறிப்பாக இதை கருதி கொள்ளுங்கள். இந்த வருஷத்துக்கு ஒரு ஜெப குறிப்பாக இதை கருதி கொள்ளுங்கள். இல்லையா, திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 9:11 வாசியுங்கள். என்னாலே நாட்கள் பெருகுகிறதா? யாராலே? தேவனாலே இந்த நாட்கள் பெருகுகிறதை ஒழிய எங்களாலே அல்ல. இல்லையா, ஆண்டவர்னாலே இந்த நாட்கள் பெருகிக் கொண்டு இருக்கிறது. வருஷங்கள் கூட்டி கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவராலே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதற்காய் அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே, இந்த வருஷத்திலே நீங்கள் ஜபம் பண்ணுகிற பொழுது ஜபம் பண்ணுங்கள். என்ன தெரியும், ஆண்டவரே உங்களினால் எனக்கு நாட்கள் கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களினாலே எனக்கு சில நாட்களை ஒரு சில வருஷங்களை கூட்டி தந்திருக்கிறதே, அதற்காக நன்றி ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய ஜபத்திலே நாம் கூட்டிக் கொள்ளுகிறது அது ஏற்றதாக இருக்கும். ஏன் சொல்லி சொன்னால், இந்த வருஷத்தின் நாட்கள்லே அநேகர் இல்லை பாருங்க, அநேகர் இல்லை. இந்த நீவரை கொண்டாடென்று வெளிக்கிட்டு போன ஒரு சிலர் கூட தச்சைகளாகவோ ஏதோ ஒரு விதத்திலேயோ சுடப்பட்டோ ஆக்சிடென்ட்லயோ மறித்து போய்விட்டார்கள். அநேகர் செய்தியை அடுத்த நாள் நீங்கள் திறந்து பாத்தீங்கன்னு அநேகர் மறித்து விட்டார். இந்த வருஷத்தை காண வேண்டும் என்று சொல்லி நினைத்தவர்கள் மறித்து போய்விட்டார். ஆனால் உனக்கும் எனக்கும் தேவனாலே நாட்கள் கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்கள் கூடுகிறது அவராலே உருவாக்கப்படுகிறது. ஆகையினாலே ஆண்டவரே இந்த நாட்களுக்கு நன்றி ஆண்டவர், இந்த வருஷத்திற்கு நன்றி ஆண்டவர். எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கு நீ தந்திருக்கிற இந்த நாள் மேன்மையானது, அது உம்மாலே உருவாயிற்றது, அதனால் உமக்கு நன்றி ஆண்டவர் என்று அந்த நன்றி உள்ள அறிதலோடு ஒரு ஜபம் இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய உள்ளத்திலே இருப்பதாக அது வேண்டும் பாருங்க. ஏன்னு சொன்னால், இந்த வருஷத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறது அவருடைய கிருபையினால் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. சங்கீதம் 65:12 வாசிங்க. 65 இதன் முன்னுரையாக சில காரியங்களை நான் பேசி கடந்து செல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 65:11 வசனம். ஹல்லேலூயா. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டி பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாரு, ஆண்டவரிடத்துல இந்த நாட்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி தாங்கப்பா. எனக்கு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் நன்மையினால் முடிசூட்டுங்க ஆண்டவரே. வேதத்தில் எழுதப்பட்டு ஆண்டவரை கொடுத்திருக்கிறபடியினால் இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி தாங்கப்பா எனக்கு என்று சொல்லி நாம் அன்றாடம் ஜபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. பாருங்க, நெய்யாய் பொழிகிறது. ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த வருஷத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வருஷத்தின் நாட்களை கூட்டி தந்திரே, இந்த நாட்களை எனக்கு அதிகமாய் தந்திரே ஆண்டவரே. அதற்காய் நன்றி ஆண்டவரே, அதற்காய் நன்றி. அது மாத்திரமல்ல, இந்த வருஷம் முழுவதும் நன்மை நாள் முடிச்சுட்டுங்க. நன்மை என் வாழ்விலே, என் குடும்பத்தின் வாழ்விலே நடப்பது எல்லாம் நன்மையாய் இருப்பதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். சங்கீதம் 90:15 வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 90:15.
தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும்.
திருப்பி வாசியுங்கள்.
தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும்.
இந்த வருஷத்துல அடுத்து உங்களுடைய ஜெபக்குறிப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆண்டவரே நாம் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு இந்த ஆண்டை நன்மையாய் மாத்துங்கப்பா. திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை.
எங்களை
சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும்
நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும்.
சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவர். நான் துன்பப்பட்ட நாட்கள் இருக்கிறது, துயரப்பட்ட நாட்கள் இருக்கிறது, கவலைப்பட்ட நாட்கள் இருக்கிறது, கண்ணீர் விட்ட நாட்கள் இருக்கிறது, ஒடுக்கப்பட்ட நாட்கள் இருக்கிறது. அதற்கு பதிலாக இந்த வருஷத்தை எங்களுக்கு மகிழ்ச்சியாய் மாற்றி தாங்க. எங்க எது இருக்கணும் தெரியுமா? ஜபம் இருக்கணும், வேண்டுதல் இருக்கணும். ஐயா, கடந்த வருஷத்துல நாம் பல துன்பம், பல கஷ்டம், பல ஏமாற்றங்கள் எல்லாவற்றுக்கு கூடாக கடந்து வந்திருக்கலாம். ஆனால் அதை மறந்துருங்க. இந்த வருஷத்துல தேவன் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த வருஷத்துல தேவனின் வாழ்க்கையை எப்படி எப்படி கொண்டற வேண்டும்? அநேகர் நாம் கடந்த வருஷத்தையே பார்த்து கொண்டு இருந்தோம் என்று சொல்லி சொன்னால் தேவன் இந்த வருஷத்துல எதையும் செய்ய முடியாது. கடந்த நாட்கள் ஒரு செய்தி ஒன்று, மறக்க வேண்டியவைகளை நாம் மறக்க வேண்டும், மறக்க கூடாதவைகளை நாம் மறக்க கூடாது என்று சொல்லி போதகர் ஒரு செய்தியை கொடுத்தது நம்முடைய காதிலே விளங்கியது இல்லையா? என்னது, கடந்த வருஷம் நடந்தா ஓகே ஆண்டவர், ஆனா அதற்கு பதிலாக இந்த வருஷம் நன்மையினால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தினால் என் குடும்பத்தை நிரப்புங்கப்பா என்ற ஒரு ஜபம் நமக்குள்ள இருக்கவே. இந்த பாருங்க, கடந்த வருஷத்திலே நாம் ஒரு சில வேளை ஒரு சில காரியத்திலே சோர்ந்து போயிருக்கலாம். அந்த சோர்வு இந்த வருஷத்துக்குள்ள கடந்து வராத படிக்கு அதை நிப்பாட்டிடுங்கப்பா. கடந்த வருஷத்துல சில ஏமாற்றங்கள், சில வேண்டாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இருந்திருக்க, அதை நினைத்து அதை இந்த வருஷத்துக்கிட கொண்டிருந்தாதே நிறுத்தி அந்த வருஷம் முடிந்தாயிட்டது. ஆனா உனக்கும் எனக்கும் புதிய நாட்களை தேவன் தந்திருக்கிறார், புதிய ஒரு வருஷத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தை குறித்து பேச நான் விரும்பினேன். தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக இந்த வருஷத்திலே கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அதை விட எனக்கு வேற சில வார்த்தைகள் உள்ளத்துல வந்தபடி நான் இந்த பக்கம் திரும்பினேன். இல்லையா, என்ன வேண்டி சொல்லிச்சுனால், நாம் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் துயரத்தை சந்தித்த நாட்களுக்கும் தேவன் இந்த வருஷத்திலே நன்மையை தருவாராக, ஆசீர்வாதத்தை தருவாராக, சந்தோஷத்தை தருவாராக. கடந்த வருஷத்திலே இருந்த குறைவுகள் இந்த வருஷத்திலே தேவன் நிறைவாக்க வேண்டுமா இருந்தால் தேவனுடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்யுங்கள். ஆண்டவரே, கடந்த வருஷத்திலே இருந்தவைகள் என் வாழ்க்கையை தொடரக்கூடாது, நீ தந்த இந்த வருஷத்திலே நீ என்னை ஆசீர்வதிக்கணுமப்பா, என் பிள்ளைகள் செழித்திருக்கணும் ஆண்டவர, என் குடும்பம் மகிழ்ந்திருக்கணும் ஆண்டவர. எவமே பண்ணல என்று சொல்லிச்சுன்னா தேவன் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி, உங்கள் குடும்பங்களுக்காக வேண்டி நீங்கள் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் தேவைகளுக்காக வேண்டி, உங்கள் குறைவுகளுக்காக வேண்டி நீங்கள் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தேவன் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக குறைவுகள் இருக்கிறது, அநேக குறைவுகள், ஆசீர்வாத ரீதியிலே, மாம்ச ரீதியிலே, வாழ்க்கை ரீதியிலே அநேக குறைவுகள் இருக்கிறது. அவைகளை தேவன் சமூகத்திலே வைத்து ஆண்டவர இந்த வருஷத்திலே இவைகள் நன்மையாய் மாற வேண்டும், ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். குறைவுகளை வைத்துக் கொண்டு குறைவில்லாத தேவனை நோக்கி நாம் பார்க்காமல் இருந்தால் குறைவுகள் நிறைவாவதற்கு இடமில்லை. நாங்கள் அநேகம் குறைவுகளையே பேசுகிறோம், நிறைவான தேவனை குறித்து நாம் பேசுகிறதில்லையே. ஆகையினாலே நான் என்ன சொல்லுகிறேன், கடந்த வருஷத்தில இருந்த குறைவுகளை கொண்டு வராதிருங்கள். ஆண்டவர் கடந்த வருஷத்தில் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்தருங்கள். அதான் சொன்னேன், மறக்க வேண்டியவைகளை மறந்துருங்க, மறக்க கூடாதவைகளை மறக்காதிருங்கள். கடந்த வருஷத்திலே நடக்கக்கூடாத ஆயிரம் காரியம் நம் வாழ்க்கையிலே நடந்திருக்கலாம், ஆனால் மறந்து விடு, அது வேணாம். தேவன் செய்த நன்மைகளை மாத்திரம் நினைத்துக்கொள். எந்த வருஷத்திலே தேவன் உனக்கு செய்ய வேண்டியதையும் நினைத்துக்கொள். அதை தேவன் சமூகத்திலே வைத்துக்கொள் இல்லையா? ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த வருஷத்தை தேவன் உனக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாகும். இப்பொழுது நாம் இது எனக்கு செய்தியாக கொடுக்க முடியல, ஜபமாக கொடுக்கிறதா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனாலும் ஒரு செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்லுகிறோம் சொல்லி நம்புகிறேன். ஆண்டவர் நடத்தி செல்வாராக. லூக்கா 23 அதிகாரம் 34 வசனத்தை வாசிங்க. லூக்கா 23:34.
அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள்.
திருப்பி வாசிங்கங்களே.
அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறதை இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிய வண்ணத்திலே ஒரு காரியத்தை செய்தார். என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? பிதாவே இவர்களை மன்னியும். ஆண்டவர் இவர்கள் செய்கிறது இன்னதென்று இவர்களுக்கு தெரியலப்பா. இயேசு சிலுவையில இருந்து பிதாவை நோக்கி விண்ணப்பித்த ஒரு விண்ணப்பம் என்னது? இவர்களை மன்னிங்க, இவங்க செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்க. யாருக்கு தெரியுமா? அவரை சிலுவையிலே அறைந்தவர்களை, இயேசுவை சிலுவையிலே அறைந்தவர்களை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார்? இவர்களை மன்னியும். வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். தாழ்மையுள்ள ஒரு மனுஷனை தேவன் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறாரப்பா. ஆகையினாலே இந்த நாட்களையும் இந்த வருஷத்தையும் உனக்கு தந்த தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமே. ஆனால் நீ நான் மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். மன்னிக்காத பட்சத்தில் தேவன் என்னையும் உன்னையும் இந்த வருஷத்திலே ஆசீர்வதிக்க முடியாது. பாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மன்னித்தது போல நீயும் நானும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை பின்பற்றுகிறோம் என்று நாம் சொல்வோமே ஆனால் அவரை போல நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பிள்ளைகள் நாம் என்று சொல்லுவோமே ஆனால் பிதாவை போல குமாரனும் இருக்க வேண்டியது அவசியமாமே. கிறிஸ்து ஜெயம் கொள்ளுவதற்கு இது காரணமாகும். இன்னைக்கு சில காரியங்களை நான் பார்க்கிறோம். கிறிஸ்து ஜெயம் எடுப்பதற்கு இவைகள் காரணமாகும். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கை தேவன் இந்த வருஷத்தில் உனக்கு கொடுக்க வேண்டுமே. ஆனால் உனக்கு அநியாயம் செய்தவர்களையும், உனக்கு அக்கிரமம் செய்தவர்களையும், உன்னை துன்பப்படுத்தினவர்களையும், உன்னை துயரப்படுத்தினவர்களையும் நீ மன்னிக்க வேண்டியதும் மறக்க வேண்டியதும் அவசியமாமே. இல்லாவிட்டால் தேவன் எதையும் செய்ய முடியாது. இந்த வருஷத்தில் தேவன் உன்னையும் என்னையும் நடத்தி செல்ல முடியாது. கிறிஸ்து சிலுவையில இருந்து செய்த மகத்துவமான காரியம் ஐயா, இதை சிந்திக்க முடியுமா? இதை நாம் சிந்திக்க முடியுமா? இதை நாம் தலையில போட்டு சிந்திக்க முடியுமா? என்ன செய்த சிலுவையில இருந்து, அதோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது அந்த பக்கத்தால் போனவங்க எல்லாம் அவரை பார்த்து கேலி பண்ணின கேலி இருக்கு பாருங்க, ஆச்சரியமானவைகள். அதோடு அதுல எனக்கு பிடித்தது என்னச்சுனா அவர்கள் வருகிற பொழுது கழுத்தை சுழுக்கி அவரை கேலி பண்ணினாங்களாம். தெரியுமா, கழுத்தை சுழுக்கி அவங்க என்ன செய்தாங்க? இயேசுவை அசட்டை பண்ணினாங்க. அவர்களை மன்னியுமாட்டவர். ஆசீர்வாதம் நம் வாழ்வில் வருவது என்பது லேசானவைகள் அல்ல. நம்மளை தேவன் நாம் நினைத்த வண்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் இந்த பாருங்க, இவைகள் எல்லாம் செய்யாமல் தேவ சித்தம் நிறைவேற்ற முடியாது. தேவன் தேவ சித்தத்தை தான் நிறைவேற்றினார். அதற்கு இவைகள் பெரும் காரியமாக இருந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. பின்னுக்கு வருகிறேன் தேவ சித்தத்தை குறித்து. ஆகையினாலே மன்னிப்பு என்பது கிறிஸ்துவோடு ஒட்டி இருக்கிற ஒரு காரியமாகும். கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று நாம் எங்களை சொல்லுவோமே ஆனால் அவருடைய சுபாவம் நம்மளோடு ஒட்டி இருக்க வேண்டியது மிக அவசியமாமே, மிக அவசியமாமே. பிதாவே இவர்களை மன்னிப்பு தேவனுக்கு மிகவும் முக்கியமானது. ரோமையிலே நாம் என்ன பார்த்தோம் தெரியுமா? ரோமையிலே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் என்னை மன்னித்திருக்க நான் மற்றவர்களை மன்னியாதிரியப்பது எப்படி? ஆண்டவரிடத்திலே நாம் பெரிய மன்னிப்பு பெற்றதுக்கு நான் ஏன் இந்த காரியத்தின் நாளிலே பேசுறேன்னு சொன்னா, கடந்த வருஷத்திலே ஒட்டி இருக்கிறவர்கள் இந்த வருஷத்துக்குள்ளே நுழைந்திருக்க கூடாது. பாரு, ஆசீர்வாதத்தையே நோக்கமாக வைத்து ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிற காரியங்களை அகற்றாமல் நாம் இருந்திருக்க கூடாது. அடுத்த வருஷத்துல இருக்கிறவர்கள் இந்த வருஷத்துக்குள்ளே கடந்து வரக்கூடாது. பாரு, நிறுத்த வேண்டியவைகளை நிறுத்துங்க, முடியுமானவைகளை நிறுத்தி விடுங்க. வேண்டாந்தவரை இது இதுவரைக்கும் தொடர்ந்து வந்தது காரணம் சில இருதயங்கள் கிழிக்கப்பட்டிருக்கிறது, சில இருதயங்கள் பிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு வருஷங்களை சந்திக்கிறோம். தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஆனால் எங்களுடைய இருதயத்தில் மன்னிப்பு என்கிறது எழுதப்படாமல் தேவன் என் வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாதப்பா, முடியாது. மன்னிப்பு என்பது லேசான காரியமும் கிடையாது. மற்றவர்களை மன்னிப்பது என்பதும் லேசான காரியம் கிடையாது. ஆனா இயேசு செய்தார், அதனாலே நாமும் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே சில வார்த்தைகள் அப்படியும் இப்படியும் இருக்கிற பொழுது நீங்கள் கேட்கிறார்கள், இது ஒரு செய்தியினுடைய சார்பமாக இருக்கவில்லையே என்று சொல்லி என் இருதயத்தின் சில வார்த்தைகளை நாம் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. திருப்புகளுங்கள் எண்ணாகமும் 12:7-8 வசனத்தை வாசியுங்கள். எண்ணாகமும் 12:7-8.
என் தாசனாய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல மூமமாவும் பிரத்யட்சமாவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாய மோசேக்கு விரோதமா பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார்.
இந்த இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உம்முடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா. வழங்குறதா? ஊழியம் செய்கிறது வேற, உண்மையாக இருக்கிறது வேற. ஊழியம் வேற பாருங்க, உண்மையாக இருக்கிறது வேற பாருங்க. வேதம் என்ன சொல்றது? மோசேயை குறித்து, மோசேக்கு விரோதமாக வந்து மோசேயை குறித்து பேசின பொழுது தேவன் இறங்கி வந்தார். உண்மையுள்ள ஒரு மனுஷனுக்காய் தேவன் இறங்கி வருவார் என்பதை மறந்து விடாதீங்கப்பா. ஊழியம் செய்கிற மனுஷர்களுக்காக அல்ல, நான் ஒரு பிரசங்கி, ஆனா எனக்கா வந்து தேவன் வருவார் என்று சொல்லி நினையாதீங்க. ஆனால் உண்மையுள்ள ஒரு மனுஷனுக்கு தேவன் இறங்கி வருவதை எவராலும் நிறுத்த முடியாதே. ஆகையினாலே நான் கேட்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் ஊழியம் செய்வதை விட உண்மையுள்ளவர்களாக இருங்கப்பா. நான் ஊழியம் செய்வதனால எதையும் சாதிக்க போகிறது கிடையாது தேவராட்சியத்தில். ஆனால் நான் உண்மையுள்ளவனாய் தேவ சமூகத்திலே தேவனுடைய வீட்டில இருப்பேனா இருந்தால் நான் சாதிக்கிற காரியத்தை எவரும் சாதிக்க முடியாது. என்ன தெரியுமா? தேவன் எனக்காய் இறங்கி வருவார், தேவன் எனக்காய் இறங்கி வருவார். ஆகையினால இந்த வருஷத்தில் என்னுடைய ஜபம் எப்படி இருக்கு? ஆண்டவரே, உன் வீட்டிலே நான் எங்கும் உண்மையுள்ளவனா இருக்கணும். அப்பா ஆண்டவர் சொன்னார், நான் மோசேயோடு முகமுகமாய் பேசுகிறேன், முகமுகமாய் பேசுகிறேன், நண்பனோடு பேசுகிறது போல பேசுகிறேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா முன்னுக்கு முதல் 2 வாசிக்கீங்க, முதல் 2 வாசிங்க,
கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்கு ஒருவன் தீர்க்கதரிசியா
இருந்தா
கர்த்தராய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு
வெளிப்படுத்தி
சொற்பனத்தில் அவனோடு பேசி
சொற்பனத்தில் பேசுறேன்.
என் தாசனாய மோசேயோ,
என் தாசனாய மோசேயோ
அப்படிப்பட்டவன் அல்ல,
அப்படிப்பட்டவன் அல்ல,
வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன்,
என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அப்ப அவருக்கு ஊழியக்காரனாக இருந்தால் நான் அவனோடு பேசுவேன், அவனோடு சொப்பனத்துல பேசுவேன், வார்த்தைகளை அனுப்பி பேசுவேன். ஆனா என் தாசனாய மோசேயோடோ நான் முகமுகமாய் பேசுறேன். ஏங்க? அவன்கிட்ட வரம் இருக்கிறபடினாலயா? இல்ல. வல்லமை இருக்கிறபடினாலயா? இல்ல. அவருடைய வீட்டிலே அவன் தேவனுக்குள்ள உண்மை உள்ள ஒரு மனுஷன். அப்பா, உண்மை உள்ள மனுஷனை உலகத்திலே காண முடியாது, அதை சபைக்குள்ளேதான் காண முடியும். ஐயா, சபைக்குள்ளே இருக்கிற நீயும் நானும் தேவனுடைய சமூகத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே பலமாய் ஜெபம் பண்ணுங்கப்பா. நாம் அநேகர் ஜெபம் பண்ணுகிறோம், குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், ஊழியங்களை ஆசீர்வதிக்கணும், இன்னும் பெரிதாக ஊழியம் செய்ய வேண்டும், இன்னும் வல்லமையாக நான் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். நல்லது. அதை விட ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணப்பா. என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உம்முடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கணும்ப்பா. உண்மை உள்ள ஒரு மனுஷன் தேவனை அசைக்க முடியும் பாருங்க. உண்மை உள்ள ஒரு மனுஷன் தேவனை சமூகத்தை இறக்க முடியும் பாருங்க. ஆகையினாலே என்னுடைய விருப்பமும் என்னுடைய வேண்டுதலும் ஏக்கம் என்ன தெரியுமா? இந்த வருஷத்திலே தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்க. நான் இருக்க அப்போஸ்தலனாகிய பவுலன் சொல்லி எழுதுகிறது எப்படி எழுதுனா வசனம் எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது, நாங்கள் கிறிஸ்துவுக்கு எங்களை ஒப்பு கொடுத்துக்கிறது போல நீங்கள் எங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள்னு சொல்லி ஒரு வசனம் வந்துருக்குது. அடுத்து பேசுறான் பாரு, நாங்கள் கிறிஸ்துவுக்கு எங்களை ஒப்பு கொடுத்துக்கிறது போல நீங்கள் எங்க ஊழியர்களுக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி அவர் எழுதுகிறார். அதை நான் இதில் சேர்த்துக் கொள்ளுகிறேன். கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் உண்மை உள்ளவராய் இருக்கிறது போல உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசாரியனுக்கு முன்பாகவும் தயவு செய்து உண்மையுள்ளவர்களாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், பழகிக்கொள்ளுங்கள். அது கட்டாயமானது. உனக்கென்று கொடுத்திருக்கிற ஊழியனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள். நூற்றுக்கு மேலாக தேவனுக்கு உண்மையாயிருக்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் உண்மையாயிருப்பான் என்பதை மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. கடந்து செல்வோமா அடுத்த பகுதிக்கு. எபிரேயர் 10வது அதிகாரம், எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிங்கன்ட்டு 23ல் இருந்து.
அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறவர்கள் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியருக்கும் நான் எவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.
நாளான பாருங்க என்ன கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, வருஷத்தின் முதலாவது ஆராதனை மிஸ் பண்ணவே நான் விரும்புவதில்லை. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதலாவது ஆராதனை ஆண்டு போற நான் கடந்த நாட்களே அதை குறித்து யோசிச்சேன். எல்லாரும் வந்துடணும், எல்லாரும் ஆராதனைக்கு வந்துடணும். ஏன் முதலாவது ஆராதனையாக இருக்கிறது இல்லையா, கத்தருக்குள்ளே நாம வந்துடணும் பாருங்கன்னு சொல்லி நான் விரும்பினேன். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாது இருக்கணும் ஆண்டவரே. மூன்றாவது ஜபம் பாருங்க என்ன தெரியுமா, ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் எந்த ஆராதனையும் மிஸ் பண்ண கூடாதப்பா. ஒரு வருஷம் நம்முடைய போதகர் கேட்பார், எல்லா ஆராதனைக்கும் மிஸ் பண்ணாம வந்தவங்க எழும்பி நில்லுங்க, இல்லாட்ட கையை வைத்து நில்லுங்க. இந்த முறை கேட்கல பாருங்க. பைபிள் ஸ்டடிக்கு எல்லாம் ஒழுங்கா வந்தீங்களா, எழும்பி இல்லைங்க என்று சொல்லி கேட்கல. இந்த முறை கேட்கல பாருங்க. இல்லையா, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, சபை கூடி வருதலை நீங்க விட்டுடாதீங்க. இன்னைக்கு நியூ ஆராதனைக்கு வந்தவங்க இங்க அநேகரே காணுங்க இல்லையா. சபை கூடி வருதலை யாரும் விட்டுடக்கூடாது. ஒரு சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க விட்டுடாதீங்கப்பா. அது உன் ஜபமாய் இருக்கட்டு, அது உன் வேண்டுதலாய் இருக்கட்டு, அது உன் விண்ணப்பமாக இருக்கட்டும். இந்த வருஷத்தில் ஆண்டவரே உன் வீடு, உன்னுடைய சபை, உன்னுடைய மனவாட்டி, ஆண்டவரே அங்கே நாம் வருவதை ஒரு நாள் நான் மிஸ் பண்ண கூடாதப்பா. அத்தியாவசியமின்றி சில வருத்தங்கள் சில துன்பங்கள் சதர், ஆனா சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் காலத்துக்கும் நேரத்திற்கும் சபைக்கு வராதீங்க. வேதம் சொல்லுகிறது சபை கூடி வருதலை விடாதீங்கப்பா, விடாதீங்க. வேணுமானா இன்னும் வைராக்கியம் கொள்ளுங்க, வேணுமானா இன்னும் அதற்காக பிரயாசப்படுங்க, வேணுமானா இன்னும் ஆண்டவரே எல்லா கூட்டங்களுக்கு நான் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்டு ஜெபம் பண்ணுங்க. பாருங்க உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் ஆண்டவரும் நினைத்த நேரத்திற்கு வந்தால் எங்கள் வாழ்க்கையின் கெதி என்ன ஆகிறது. நீயும் நானும் ஆராதனைக்கு வருகிறது போல, தேவனை சந்திக்க வருகிறது போல ஆண்டவரும் நினைத்து வந்தால் என்ன ஆகிறது. ஆபத்து காலத்தில் கூப்பிடுகிற பொழுது ஆண்டவரை காண முடியாமல் போய்விடும். நாம் என்ன செய்கிறோம், நல்ல காலங்களிலே வீட்டில் உட்கார்ந்திருந்து துன்பத்தின் துயரத்தின் காலத்திலே கர்த்தரை தேட நாம் யோசிக்கிறோம். ஆனால் நான் சொல்லுகிற காரியத்தை தயவு செய்து கேளுங்க, இந்த வருஷத்திலே ஆராதனைக்கு வருகிறதை விட்டுடாதீங்கப்பா. எல்லா ஆராதனைக்கும் வர, எல்லா கூட்டங்களுக்கும் முடியுமான அளவுக்கு நாம் பங்கு பெற வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்கப்பா. ஒருவேளை நாம் இதுக்கு ஜெபம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி, இல்லப்பா நான் சொல்றேன் நீ ஜெபம் பண்ணு ஆண்டவரை, நான் எல்லா ஆராதனைக்கும் வரணும் ஆண்டவரே. ஒரு ஆராதனை கூட பிசாசு என்னிடத்துல இருந்து புடுங்கிட கூடாது ஆண்டவரே. ஒரு ஆராதனை கூட நான் மிஸ் பண்ற அளவுக்கு ஒரு காரியம் என் வாழ்க்கையில வந்துடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரை எல்லா ஆராதனைக்கும் நான் வரணும் ஆண்டவரே. சிலர் நாம் குளிர் கூடினா, அரே நான் இந்த பேஸ்புக்ல ஒரு பார்த்தேன், அவங்கள பார்த்த அந்த பிலிப்பீனியன் கொரியன் சைனீஸ் மாதிரி இருந்துச்சு பாருங்க. இந்த இந்த காலம் வெள்ள வெள்ள வெள்ளங்கள் பெருகி கணக்கு சேதங்கள் உருவாகி கொண்டிருக்கு பாருங்க. அது ஒரு சேச்சு, இப்படித்தான் ஒரு சேச்சு, முழங்கால் அளவுக்கு தண்ணி நிக்குது. எனக்கு பார்த்து அதை நான் ஸ்பைக்கா பண்ணி வச்சிருக்கேன், நான் முடிஞ்ச அப்புறம் காட்டுறேன், போட்டோவை நான் வச்சிருக்கேன் பக்கத்துல. முழங்கால் அளவுக்கு தண்ணி ஆராதனையில வந்து நிக்கிறாங்க. எனக்கு பார்த்த உடனே மிகவும் சந்தோஷம் இல்லை. ஆனா முழங்கால் அளவு தண்ணி சின்னதுல இருந்து நிக்குது. இன்றைக்கு நமக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது விட்டோம், நம்ம உயிரையே விட்டுறோம் மாதிரி ஆக்ஷன் நம்ம கொடுக்கறோம் மாதிரி. உனக்கு தானே கர்த்தர் உயிரை விட்டாரு, முழங்கால் அளவு தண்ணி நிக்குது. அந்த ஆராதனையில ஒன்றுக்கு ரெண்டுக்கு பின்னாக அப்படியே நிக்கிறாங்க பாருங்க. எனக்கு பார்த்த உடனே அவங்களோட உன்னையும் என்னையும் ஒப்பிட முடியுமா ஐயா? ஒப்பிட முடியுமா? இங்க கொஞ்சம் குளிர்ந்துட்டா குடும்பத்தோட நம்ம வீட்டுல நின்றுறோம், பிள்ளைகளுக்கும் வட்டு கொடுத்துறோம். அத குளிர்ந்தா கேட்டுக்கு போத்தவையில்ல பிள்ளைகளை. குளிர் வதேசத்துல இருந்து கொண்டு நாம இத குளிர பெருகுபடுத்திட்டு இருக்க முடியுமா? நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லி இருந்தேன் பாருங்க. நான் அடிக்க இந்த ஞாயிற்றுக்கிழமை சில வேலைகள்ல வேலை இருந்தாலும் என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா இருக்கு? ஆராதனை முடிஞ்சாலும் அந்த ஆராதனை நடந்த அந்த மண்டபத்துக்குள்ள போய் இருந்துட்டு நான் போகணும்னு விருப்பம் உள்ளவன். ஏன்னு சொல்லிச்சுன்னா அது ஒரு திருப்தி எனக்கு கொடுக்கும் பாரு. ஆராதனைக்கு நான் மிஸ் பண்ணினாலும் அந்த இடத்துக்கு நான் போனேன் பாரு. தேவன் இறங்கி வந்தாரே, ஆண்டவர் இறங்கி வந்தாரே. இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? கொஞ்சம் ஒரு ட்ரெயின் லேட் ஆயிட்டு அப்படியே வீட்டை போயிடுறோம் பாருங்க. கொஞ்ச நேரம் லேட் ஆயிட்டு அப்படியே நான் விழுந்து படுத்துறோம் பாருங்க. ஆனால் வேதம் உனக்கு சொல்லி இருக்கப்பா என்ன தெரியுமா? நீ சபை கூடி வருதலை விட்டுடாத. வீட்டுல வெளிக்கிட்டு வருகிற பொழுது ஏதாவது கரமுரண்டா எல்லாரும் குடும்பம் அதுல மாய்க்கு நாங்க பயங்கர ஐக்கியமா இருப்போம் பாருங்க. வேற வீட்டை போயிடுவோம் எல்லாரும். முயற்சி எடுங்கப்பா. கத்தருக்குள்ள தேவனுடைய ஆராதனை எதுக்கும் களவெடுக்க கூடாது. எந்த காரியமும் என்னுடைய ஆராதனையை தேவனுக்கு செய்கிறது, அது பிரச்சனை வரலாம், துன்பம் வரலாம், துயரம் வரலாம், ட்ரெயின் வராம போகலாம், துன்பம் வராம போகலாம். இன்னைக்கு சித்தப்பா இடையில அடிச்சுனாரு, என்ன ட்ரெயின் வருது இல்லப்பா, ட்ரெயின் வருது இல்ல, நான் வர லேட் ஆக போகுது, ஏதாவது செய்யுங்க அடிச்சு சொன்னா. நான் சொன்ன ஓகே, நாங்க பாக்கிறோம், இல்ல ட்ரெயின் வராட்டி என்ன. ஆனா அந்தால் வந்த வழியில திரும்பி போகல பாருங்க. இல்ல பாருங்க, சில காரியங்கள் நாம் ஆராதனைக்கு போகாமல் வராமல் நிற்பதற்கு சாத்தியமாக இருந்தால் அதை பிரயோசனப்படுத்திடாதீங்க. அநேகர் அதை காட்டுற ட்ரெயின் வர இல்ல, அதனால நான் போயிட்டேன். இல்லையா, இல்ல. இப்படி நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியத்துக்கும் நாம் பதில் கொடுக்கிறது இல்லையே, அதையே ஆராதனைக்கு மாத்திரம். எனக்கு அதை விட என்ன ஆச்சரியம் என்ன தெரியுமா? சில பேருக்கு வெள்ளிக்கிழமை காய்ச்சல் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை இரவு முடிஞ்சிடும். திங்கட்கிழமை வேலைக்கு எல்லாரும் போவார்கள், பிள்ளைகளும் போவார்கள் பள்ளிக்கூடம். ஆனால் வெள்ளிக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை இரவு அப்படியே முடிஞ்சிடும் பாருங்க. நான் டைமிங்ல போயிடும் பாருங்க, இல்லையா? ஏன் சொல்றேன் தெரியுமா? கத்தரை அசட்டை பண்ணாதீங்க. தேவ வார்த்தைகளை அசட்டை. இந்த வருஷம் வெளிச்சத்தின் ஆண்டு எனத்தான் நாம் அது, இந்த அதுக்குல நாம இறங்க போறோம். இது இப்ப நாம நிக்கிறது நம்ம கத்தருடைய வார்த்தைகளை விரிவ, அதாவது கத்தருடைய வார்த்தையை பார்க்கிறது உண்டு, அதை புடுங்கி எடுத்து உள்ளுக்கு பார்க்கிறது இன்னும் உண்டு, அதனுடைய ஆழத்துக்கு இறங்குறது இன்னும் உண்டு. விளங்குறது அதுதான், அதுதான் வெளிச்சத்துல. இது ஏன் இதுவரைக்கும் நாங்க வெளிச்சத்துல நடக்கல என்று சொல்லி அர்த்தமா? இல்லங்க, நாங்க போக வேண்டிய இடத்துக்கு என்ன நாம இறங்கணும், வசனத்தை பிரித்து பார்க்க வேண்டும். விளங்குறதா? அதான் வெளிச்சத்தின் ஆண்டு இல்லையா? ஆகையினால நாம கடந்து செல்லுகிற நாட்கள்ல அநேகம் வார்த்தைகளுக்கு நாம் நிற்போம்னு சொல்லி கத்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். சபை கூடி வருதலை விட்டுடாதீங்கப்பா, விட்டுடாதீங்க. காரணங்கள் சில வேலை சாதகமாக இருந்தா அதை பிரயோஜனப்படுத்திடாதீங்க. வழங்கிட்டுதான் காய்ச்சல் அது இது அங்கே இங்கன்னு சொல்லி அதை என்ன செய்ய பிரயோஜனப்படுத்திடாதீங்க. ஏன் தெரியுமா? நாம சம்மதிக்கலாம், ஆனால் அதை கர்த்தர் சம்மதிக்கலாம். நாம அங்கீகரிக்கலாம், ஆனால் அதை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். நாம ஓகே பண்ணலாம், நாம மூளைக்காரங்க நாம இருக்கிறோம், ஓகே நீங்க சொன்னா நாம அதை அங்கீகரிப்போம். ஆனா தேவன் ஓகே பண்ண வேண்டும். நாம ஓகே பண்றதுனால தேவனும் ஓகே பண்ணுவாருன்னு சொல்லி நினைக்க கூடாது. அநேகர் நினைக்கிறது அது திருப்தி. என்ன தெரியுமா? ஊழியக்காரங்க ஓகே சொல்றாங்க, நல்லது, அது திருப்தி, அது உனக்கு இந்த காலத்துக்கு திருப்தியாக இருக்கலாம். ஆனா தேவன் அதிலே திருப்திப்படுவாரா என்பது உனக்கு முக்கியமான கேள்வியாக இருக்கு. ஆராதனை விட்டுறாதீங்கப்பா. நம்முடைய நோக்கம், நம்முடைய ஓட்டம் எல்லாம் அங்கதான் தங்கி இருக்கு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் மனவாட்டி கொண்டு போகத்தான் வருகிறார். மனவாட்டி தேவன் கொண்டு போக வருகிறார் ஐயா, வருகிறார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிட்டு போகிறேன், இது செய்திக்கு சம்பந்தம் இல்லை பாருங்க, என்றாலும் சொல்லிடுறேன். நாம இந்தியாவில் நின்ற காலத்தில் சில சபைகளை நாம பார்த்தோம். அந்த பார்த்த ரீதியின் அடிப்படையிலே உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க இருக்கிற சபை ரொம்ப நல்ல சபைங்க. உண்மையாக சொல்றேன், நாங்கள் அங்கே நின்று சில காரியங்களை அவதானித்து பார்த்தோம். பல சபைகளை பார்க்கணும் இல்லையா? பாஸ்டர் சொன்னார், அனை சபைகளுக்கு போய் ஊழியங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லவா, மனந்திறந்து சொல்றேன், நீங்க இருக்கிற சபை ரொம்ப நல்ல சபை. அதனால சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்கப்பா. ஏன் தெரியுமா? தேவன் 2 மணிக்கு இங்க இருப்பார். 2 மணிக்கு அவர் வந்துருவார். நாங்க தான் எல்லாத்துலயும் இருப்பாரு. இது எல்லாம் அர்ப்பணத்தில் இருக்கிறது. ஆராதனைக்கு போவதற்கு அர்ப்பணிங்க சொல்லி சொல்லுகிறது எனக்கு மனதுக்கு கஷ்டமாக இருந்தால், ஏன்னா ஆராதனைக்கு போவதுதான் நம்முடைய வாழ்வு, சபை நம்முடைய வாழ்வாக இருக்கிறபடினால் அதுக்கு அர்ப்பணிங்க சொல்லுகிறது எனக்கு கடினமாக இருக்கிறது. ஊழியத்தை அர்ப்பணிக்கலாம், பொருத்தனைகளுக்கு செய்து அர்ப்பணி பண்ணி கொள்ளலாம், ஆனா ஆராதனைக்கு போங்கன்றதுக்கு அர்ப்பணிங்க சொல்றது எனக்கு கடினமாக இருக்கு. ஏன் தெரியுமா? அது நம்முடைய வாழ்வாக இருக்கிறபடினால். ஹல்லேலூயா. ரெண்டு தீமத்தை நாலாவது அதிகாரம், ரெண்டு தீமத்தையும் நாலாவது அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனத்தை வாசிங்க.
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயபதியாய கர்த்தர் அந்நாளே அதை எனக்கு தந்தருவார். எனக்கும் மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாவதை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார்.
திருப்பி வாசிங்க.
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாய கர்த்தர் அந்நாளே அதை எனக்கு தந்தருவார். எனக்கும் மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாவதை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார்.
இந்த வருஷத்துல நல்லொரு ஓட்டம் ஓடுங்கப்பா, நல்லொரு ஓட்டம் ஓடுங்க. இதுவரைக்கும் நீங்க எப்படி ஓடினீங்கன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலன் பவுல் அவருடைய மரண நாட்கள்ல வந்து சொல்லுகிறது என்ன தெரியுமா? நான் நல்லொரு போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன். எனக்காக வேண்டி தேவன் இருக்கிறது, கடந்த நாட்கள் நான் பேசினேன், எனக்காக வேண்டி ஒன்று வைத்திருக்கிறார் தேவன், அந்த உறுதி எனக்கு இருக்கிறது. ஏன் நான் நல்லொரு ஓட்டத்தை ஓடினபடினா, தேவனுக்கு என்று நான் ஒரு வாழ்வு வாழ்ந்தபடினா, தேவனுக்கு என்று அர்ப்பணம் உள்ள வாழ்க்கையில நான் கடந்து வந்தபடினா, தேவனுக்காக நான் ஓடி முடித்தேன், அதனாலே அதிலே நிச்சயமாயிருக்கிறேன், அதனாலே அவன் அடித்து எழுதுகிறான் என்ன தெரியுமா? நான் நல்லொரு போராட்டத்தை போராடினேன்ப்பா. பல ஆண்டு, பல வருஷங்கள், பல வருஷங்களாக ஓடுகிறோம், சொல்ல முடியுமா நான் நல்லொரு போராட்டத்தை இன்றைக்கு நான் போராடி இருக்கிறேன், தேவனுக்காய் நான் செய்த காரியத்துல எனக்கு மேலான ஒரு திருப்தி இருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்ல முடியுமா? ஐயா, அப்போஸ்தலன் பவுல் சொன்னான், நான் ஓடின ஓட்டம் அது சந்தோஷமானது, நான் ஓடின ஓட்டம் அது எனக்கு மகிழ்ச்சியானது, நான் ஓடின ஓட்டம் அதுல ஒரு வெற்றி இருக்கிறது. தேவன் என்னை நடத்தினார், தேவன் என்னை நடத்தினார். ஐயா, இன்னைக்கு நாம் சொல்ல முடியுமா, நான் செய்கிற ஊழியத்திலே, நான் ஓடுகிற ஓட்டத்தில் எனக்கு திருப்தி இருக்கிறதா? நான் செய்து கொண்டிருக்கேன், இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த பாருங்க, திரும்பவும் சொல்றேன், நாம எந்த ஊழியம் செய்கிறது என்பது கருத்தல்ல, உண்மையை குறித்து நான் பேசினேன். உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நான் செய்கிற வேலையில திருப்தி நமக்கு இருக்கணும். ஆண்டவரை இது உமக்காய் செய்தேன், சரியாய் செய்தேன், மேன்மையாய் செய்தேன், ரம்யமாய் செய்தேன். வழங்குறதா, வழங்குறதா? ஆராதனை முடிந்த பொழுது இந்த காப்பேர்லாம் கூவர் பிடிப்பாங்க பாரு. நான் கவனித்தது என்ன தெரியுமா, ஒவ்வொரு தும்பு அங்க இருந்தா அதை புடுங்கி எடுப்பான். அவன் கவிராஜ்னா போன நைட் ப்ரேயர் நைட் முடிஞ்ச என்ன பார்த்தேன் பாருங்க, அந்த மூலையில நான் நினைக்கிறேன் அவன் புடிக்கிறது கௌகுமியோ எனக்கு தெரியல, போட்டு வச்சு புடுங்கி 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 அவனை காணல, சீட்டுக்கு இடையில இருந்து புடுங்கிட்டே இருக்கான். நானும் பார்த்துட்டு இருக்கேன், என்ன செய்கிறான். வந்தா ஒரு சின்ன ஒரு பேக் நிறைய குப்பையும் எடுத்துக்கொண்டு ஆள் வழியே வருகிறது. நான் செய்கிற காரியம் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்க, அது எனக்கு மன மகிழ்ச்சியை கொண்டான், அது என்ன என்று சொல்லி அர்த்தம், அது எது என்பது தேவையில்லை. இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிறேங்க, கர்த்தர் வருகிற பொழுது உங்களை யார் யாரை தேவன் முதல்ல கூப்பிடுவாரோ எனக்கு தெரியாது. உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? முதல்ல ஆண்டவர் வந்து பாஸ்டர் கூப்பிடுவார், அடுத்தது வந்து தாசில கூப்பிடுவார், அடுத்தது வந்து யோசப்பையா கூப்பிடுவார், அப்படி என்று சொல்லி நமக்கு ஒரு ஒரு கற்பனை இருக்கலாம். இந்த கற்பனைகள் அவர் வருகிற அந்த நாட்கள் எப்படி இருக்கு? நல்ல போராட்டத்தை போராடுங்க. இன்னைக்கு கூவர் பிடிச்சி இதெல்லாம் கிளீன் பண்ற ஒரு மனுஷன் வந்து தேவ சமூகத்தில் என்ன தெரியுமா, ஆண்டவரே நான் உமக்கா நல்லொரு வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிறுதோறும் தீ போடுறாங்க, தீ போடுறாங்க, தீ போடுறாங்க. ஆண்டவரே உமக்கென்று நான் நல்ல டேஸ்ட போட்டு கொடுத்த ஆண்டவரே என்ன சொல்றேன் தெரியுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாத்திரத்திலே மேன்மையான இடத்தில் நாம் செல்லுவதே ஊழியத்தினுடைய வெற்றி அல்லாவிட்டால் உச்சக்கட்டம் என்பதை மறக்கக்கூடாது. என்ன சொல்றேன் இந்த விளங்குறதா? நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே உச்சக்கட்டத்தை சந்திப்பதே ஊழியத்தினுடைய வெற்றியான விளங்குறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், கண்ணீர்கள், எல்லாவற்றையும் சந்தித்து வந்து கடைசியில் என்ன தெரியுமா சொன்னா, நான் நல்ல ஒரு போராட்டத்தை போராடுறேன். இந்த ஒரு ஒப்பு கொடுத்தல் அல்லாவிட்ட இந்த ஒரு ஜபம் நமக்கு இந்த வருஷத்திலே உள்ளத்தை தாக்கட்டுக்கு பாப்பா, உள்ளத்தை தாக்கட்டுக்கு. மனரம்யமாய் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், மனரம்யமாய் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். எதையும் வேண்டாத்தனுக்காக செய்திராதரீங்க. எரேமியா 48:10 வாசிங்கள். என்னுடைய டைம் போய்கொண்டிருக்கு, நான் சீக்கிரத்தில் முடிச்சிருந்தேன். பல காரியம் பார்க்க இருந்தாலும் நான் சீக்கிரத்தில் முடிச்சிருந்தேன். விருப்பமான காரியங்கள் அநேகம் இருக்கிறது. வாசிங்கள் எரேமியா 48:10.
கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன்.
இந்த பாருங்க, முதல் பந்தி வாசிங்க, முதல் பக்கத்தை வாசிங்கள்.
கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன்.
கர்த்தருடைய வேலையப்பா, தேவ ராஜ்யத்தில தேவரின் நாமத்திலே நாம் எதை செய்தாலும் அது எப்படி செய்யணும் தெரியுமா? விருப்பத்தோடு செய்யணும், வேண்டாத்தனவையாக செய்யக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கேயும் அப்படி செய்ததாக நாம் காண முடியாது. சோர்ந்து இருக்கிறாங்க, ஊழியத்திலே சோர்ந்து இருக்கிறார்கள். ஊழியம் பாரம் சுமக்க முடியாமல் அநேக ஊழியர்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் அநேகர் சோர்ந்து போயிருக்கிறார்கள். அது அது ஆண்டவரை சொல்லியிருக்கிறார் இல்லையா? மாம்சமானது, அது அது பலவீனமானது, நீ சோர்வதற்கு இடம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பல இடத்துல சொல்லி இருக்கிறார். ஆனா 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 நாம் அதை அசத்தியாக செய்வதற்கு இடமில்லை. அசத்தியாக செய்யாதீங்கப்பா, அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி. ஏன் தெரியுமா? அது தேவனுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட முடியாது. ஏன்? அது தேவனுடைய வேலை, அது தேவனுடைய காரியம். உன் காரியம் கிடையாது, என் காரியம் கிடையாது. நானும் நீ செய்கிறதுக்கு நாங்க எதுக்கு செய்ய முடியாது. அது தேவனுடைய காரியம், அது தேவனுடைய வேலை. அதனால் அசட்டியாக செய்யாதீங்கப்பா. காணிக்கை போடுகிறதுல இருந்து கூட்டுறது, தொடைக்கிறது, தீ போடுறது, ஓடி எல்லாம் அசட்டியாக செய்யாதீங்க. அசட்டியாக ஒரு பெலி போட்டாலும் மனரம்யமாய் போடுங்க, விருப்பத்தோடு போடுங்க. காணிக்கை குறித்து பேசலாம், அதை அடுத்து பாருங்க. விருப்பத்தோடு பேசி போடுங்க. ஆண்டவரே, இது உம்முடைய ராஜ்யத்திற்கு சந்தோஷமாய் நான் போடுகிறேன், மகிழ்ச்சியாய் நான் போடுகிறேன், உமக்கென்று நான் போடுகிறேன். ஏன்? நான் நல்ல ஒரு போராட்டத்தை போராடி முடிக்க நான் விரும்புகிறேன். நல்ல ஒரு ஓட்ட பந்தயத்தை நான் ஓடி முடிக்க நான் விரும்புகிறேன். நீர் வருகிற பொழுது நான் நிற்க நான் விரும்புகிறேன். ஓ, என்னுடைய உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே வா என்று சொல்ற அளவுக்கு நான் வர விரும்புகிறேன் ஆண்டவரே. அந்த உண்மையில ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஊழியக்காரர்களை அழைக்கல, ஊழியக்காரர்கள் கூப்பிடல, உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரன் வா. மோசே, நீ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். வழங்குறதா? 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 ஆகையினாலே நீ ஓடுகிற ஓட்டத்திலே வைராக்கியமாயோடு ஊழியம் முடிச்சுன்னா நாம் என்ன நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்? ஐயா, ஆவிக்குரிய ஆலோசனை கொடுப்பது ஒரு ஊழியமாக, சோர்ந்து போகிறவர்களை உற்சாகப்படுத்தி பர்ணபாவின் ஊழியத்தை எடுத்து தேர்த்தி கட்டுகிறது ஒரு ஊழியமாக, இவைகளெல்லாம் மறைபொருளான ஊழியமாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சரீரத்திற்கு மிகவும் முக்கியமானவைகள். இந்த கதிரையெல்லாம் அடிக்க வந்த உடனே லைன் பார்த்து அடுக்குவாங்க இல்லையா, நேர் பார்த்து அடுக்குவாங்க இல்லையா? ஆண்டவரும் அவருடைய கணக்கில் சும்மா விளையாடுறவர் அல்ல. பாருங்க, எல்லாம் வேதம் சொல்லுகிறது எல்லாம் ஒழுங்கும் நேர்த்தியுமாக இருக்கணும், எல்லாம் ஒழுங்கா இருக்கணும். அதனாலதான் ஒழுங்குகளை கைப்பற்றிக் கொள்றது நான். அதனாலதான் 2 மணிக்கு வாங்க ஆராதனை கண்டு சொல்லுகிறது. அதனாலதான் இதை இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி. ஏன்? எல்லாவற்றையும் தேவன் ஒழுங்குகள் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவர் வந்து ஏன்னா ஒழுங்கு இல்லாம செய்கிறவர் கிடையாது, எல்லாம் சரியாக செய்வார் இல்லையா? நல்ல ஓட்டத்தை ஓடப்பா, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கேன் சொல்லி. ஏசாய 53:7 வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. ஏசாய 53:7.
அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர்
எடுக்கப்பட்டார். வாசிங்க, மேல் 2 வசனத்திலிருந்து.
நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதம்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை ஆட்டுக்குட்டியை போடவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போடவும் அவர் தம்முடைய வாயை திறவாக இருந்தார்.
இந்த பாருங்க, இந்த பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுகளை பட்டு சகித்து ஊழியம் செய்தது போல நானும் பாடுகளை சகித்து ஊழியம் செய்ய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பாடு இல்லாமல் ஒரு ஊழியம் கிடையாது, வேதனை இல்லாமல் ஒரு ஊழியம் கிடையாது, கஷ்டம் இல்லாமல் ஒரு ஊழியம் கிடையாது. பாருங்க, கஷ்டம் இல்லாமல் ஏதாவது செய்ய வேண்டும் சொல்லிச்சுன்னா அதை தேவராஜ்யத்திலே மறந்துடுங்க. போதகர் பல ஆண்டுக்கு முன்பதாக பகிரங்கமாக இங்கிருந்து சொன்ன ஒரு காரியம் இருக்கிறது தெரியுமா? நான் ஒரு காரியத்தை தேவனுக்கு செய்வேனா இருந்தால் அது தனிப்பட்ட விதத்திலே அது என்னை பாதிக்கிறதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பேசின. அது எனக்கு உள்ளத்திலே பதிந்திருக்கிறது இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களிலேயே 33 வருஷத்திலே 3.5 வருஷ ஊழியத்திலே அவர்பட்ட பாடுகள் ஏராளமானது, ஏராளமானது. அந்த ஏராளமான அந்த நாட்களிலே அவர் துன்பப்பட்டார், அவர் துயரப்பட்டார், அவர் வேதனைப்படுத்தப்பட்டார், அவர் காயப்படுத்தப்பட்டார், எல்லாம் செய்யப்பட்டார் இல்லையா? எங்களுடைய பாவத்திற்காமல் நடந்தது உண்மைதான், ஆனா அவர் வேதனைப்பட்டுத்தான் அவருடைய வேலையை செய்து முடித்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலை இருக்கு பாருங்க, எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் இருக்கு பாருங்க, அதை கஷ்டப்பட்டு இந்த வருஷத்துல திருப்தியாய் நான் செய்து முடிக்கணும் ஆண்டவர், உமக்கென்று நான் செய்து முடிக்கணும் ஆண்டவர், ராஜ்யத்துக்கென்று நான் செய்து முடிக்கணும் ஆண்டவர் என்ற ஒரு விருப்பம் ஒரு வாஞ்சையும் எங்களுக்குள்ளே வரட்டுக்கும் பாருங்க. ஏன் தெரியுமா? இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் என்பதை நாம் மறந்துடக்கூடாது இல்லையா? யோபுங்கிற பக்தன் அவன் பட்ட பாடு ஒப்பிட முடியாது, அவன் பட்ட பாடு ஒப்பிட முடியாது பாருங்க. ஆனாலும் பாடுகளுக்கு பிற்பாடு வந்து அவன் என்ன செய்யறான்? தேவனை துதிக்கிறான், தேவனை ஆராதிக்கிறான், தேவனுக்கு பலி செலுத்துகிறான். சோதனையின் மத்தியிலும் அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் எழும்ப மாட்டேன். இன்னைக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா நாம என்ன செய்யறோம்? வேணாம். கொஞ்சம் துன்பம் வந்துட்டா சோர்ந்து போயிடுறோம், கொஞ்சம் சஞ்சலம் வந்துட்டா ஏன் இது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். பாருங்க, கிறிஸ்துவும் அவருக்கு வந்த சோதனையிலே அவரும் இது வேண்டாம் என்று சொல்லி இருந்தால் இன்றைக்கு நானும் நீயும் இந்த இடத்துல இருக்க முடியாது. பிரயாசப்படுங்கப்பா, கஷ்டப்பட்டாலும் பிரயாசப்படுங்க, துன்பப்பட்டாலும் பிரயாசப்படுங்க, வேதனைப்பட்டாலும் பிரயாசப்படுங்க. ஏன்? தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைக்காக நான் ஓடுகிறேன். முடிவிலே நான் சொல்ல வேண்டும், நல்ல ஓட்டத்தை நான் முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். ஏன் தெரியுமா? அவர் வருகிற நாட்களிலே விசுவாசத்தை காண்பார்கள் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. அதனால ஊழியம் செய்கிறது உண்டு, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிறது உண்டு. இது ரெண்டும் செயல்பட்டால்தான் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க முடியும். கர்த்தரோடு நெருங்கி ஊழியம் செய்யுங்கள், கர்த்தரை விட்டு ஊழியம் செய்யாதீர்கள். விளங்குறது? அநேகருக்கு ஊழியம் செய்வதற்கு விருப்பம், நல்லது செய்ய விருப்பம் இல்லையா? ஆனால் கர்த்தர் இல்லாமல் செய்ய நினையாதீர்கள். நாம் தேவனுக்கு செய்கிறோம், அவர் தான் நிஜமான், அவருக்குத்தான் நாம் வேலை செய்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த ஜனக்கூட்டத்திற்கு ஒரு வேலை செய்கிறோம் என்று சொல்லி நினைக்கிறோம் ஒரு சிலர். இல்லை, நீ ஊழியம் செய்தால் தேவனை நெருங்கி ஊழியம் செய், தேவனோடு இணைந்து ஊழியம் செய், தேவனோடு பேசி ஊழியம் செய். ஊழியம் செய்வது என்பதை நாம் ஏதோ ஒரு ஜனத்திற்கு, ஒரு கூட்ட ஜனத்திற்கு, ஒரு சபைக்கு, ஒரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி நினைத்து விடாது. அதில் பிரயோசனம் இல்லாமல் போய்விடும். இதை குறித்து கணக்க பேசிக் கொண்டிருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம், எனக்கு எனக்கு இந்த செய்தியினுடைய முழு காரியத்துக்கு உள்ளத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையை மாத்திரம் பேசி நான் முடிச்சிருவேன். லூக்கா 1:38 சீக்கிரத்தில் வாசிங்க. லூக்கா 1:38.
அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவு என்றார். அப்பொழுது தேவதூதன் அவரிடத்திலிருந்து போய்விட்டார்.
அப்படியே மத்தேயு 26:37 என்று வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு 26:37 என்று வாசிங்க.
பேதுருவையும் செபதேயும் குமாரை இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாபாரம் அடையவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழுக்கிருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும் படி செய்யும். ஆயிரம் என் சித்தத்தின் படி இல்ல, உங்களுடைய சித்தத்தின் படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார்.
எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம் பாருங்க. இயேசு பிதாவின் சித்தத்தை செய்கிறவராய் இருந்தார். பிதாவின் சித்தம் எங்க இருந்தது தெரியுமா? பிதாவின் சித்தம் சொன்னா நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அது மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும் சொல்லி நாம் நினைக்கிறோம். பிதாவின் சித்தம் எப்படி இருந்தது தெரியுமா? அது சிலுவை சுமக்க வேண்டியதாக இருந்தது, சிலுவையில அடிக்கப்பட வேண்டியதாக இருந்தது, வியாகுலப்பட வேண்டியதாக இருந்தது. நம்பினவர்கள், உறவினர்கள், அவரோடு இருந்தவர்கள் எல்லாம் சிதறடித்து ஓடி கைவிடப்பட்ட தனிமையான ஒரு நிலைமையாக இருந்தது. இவைகள் நம் வாழ்க்கையில இருந்தாலும் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? ஏசு இவைகளின் மத்தியும் தேவனுடைய சித்தத்தை செய்வதை விடவே இல்லை. பாருங்க, இந்த வருஷத்துல முடிமான அளவுக்கு தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க. கண்மூடித்தனமாக நடக்காதிருங்கள். கண்மூடித்தனமாக செய்கிறதெல்லாம் செய்துவிட்டு தேவ சித்தம் என்று சொல்லி அதற்கு போட் போடாதீங்க. தேவ சித்தம் என்பது இலகுவானது கிடையாது. தேவ சித்தம் என்பது நினைத்து நினைத்த நம்முடைய வாழ்க்கையில வந்து மோதுவது கிடையாது. தேவ சித்தம் என்பது அது சிலரிடத்துல வரும், புறப்பட்டு வரும், அது எப்பொழுதும் லேசாக இருக்காது. பாருங்க, அநேகருக்கு நினைப்பு என்னன்னு சொல்லிச்சு, தேவ சித்தம் எல்லாம் லேசாக இருக்கும் சொல்லி நினைக்கிறார். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலிருந்து என்ன தெரியுமா சொன்னார்? இந்த பாரம், இந்த கஷ்டம் என்னை விட்டு நீங்குவது எனக்கு விருப்பம். என்னால இது ஊழியத்தை செய்ய முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஓ, எனக்கு இதை செய்வது சரியான கடினமாக இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய விருப்பம் இங்கே இருக்க கூடாது, தேவனுடைய விருப்பம், உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற வேண்டும் பிதாவே. மரியாளிடத்திலே தேவ தூதன் வந்து என்ன தெரியுமா சொன்னார்? கிருபை பெற்றவளே வாழ், நீ ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியம் பெற்றவள், அதனால தேவகுமாரனை நீ பெற்றெடுப்பா என்று சொன்ன உடனே அவர் சொன்னா, இது எப்படி ஆகுமா? தேவதூதன் சொன்னி முடித்த உடனே கடைசியில் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த வார்த்தையின்படி ஆக கெடுவது, உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கெடுவது, நான் ஆண்டவருக்கு அடிமை. அடிமைகளாக இருக்கிற ஒரு இடத்துல தேவ சித்தம் நிறைவேறுவது ஈஸியான காரியம். அடிமைகளாக இருக்கிற ஆண்டவரை, நான் உமைக்கு உடைய சித்தத்துக்கு செயல்பட என்ன விடுகிறேன் ஆண்டவர். ஐயா, இதுவரைக்கும் இத்தனை வருஷ கால ஓட்டத்தில் நாம் எவ்வளவு பெயர் தேவனுக்கு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று நாம் ஒன்று ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லாரை போலையும் நாமளும் கொஞ்சம் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, அதை நாம் விரும்புகிறோம், நல்லது. ஆனால் தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுப்பது என்பது அதற்கங்காலே உன்னுடைய விருப்பம் எதுவும் அதுக்குள்ளே கலக்க முடியாது. வார்த்தின்படி ஆக கிடவது, நான் உமக்கு அடிமை. நான் அடிமை என்று சொன்னால் என்னுடைய காரியம் இனி இதுக்கிலே வருவதற்கு இடமில்லை. ஆண்டவரே, நீ எதை விரும்புகிறோ அதை செய்யும். இந்த தேவ சித்தத்தை நான் செய்வதனால் மோசேயின் பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொள்ளப்பட்டாலும் பரவாயில்லை. ஆண்டவரே, புருஷனை அறியாத ஒரு பெண்மணியா இருக்கிறபடியினால் இந்த கிராமம், இந்த பட்டணம் என்னை ஒதுக்கி வைத்தாலும் பரவாயில்லை. ஆண்டவரே, ஏன் நான் உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும். யோசேப்பு என்னை தள்ளிவிட்டாலும் பரவாயில்லை ஆண்டவரே, ஏன் நான் உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும். வேதபாரகர்கள், பரிசேயர்கள் எழும்பி என்னை ஏதாவது செய்தாலும் பரவாயில்லை, ஏன் நான் உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும். சித்தத்தை வைத்துவிட்டு என்ன நடக்க போகிறது என்பது சிந்திக்கிறதை விட சித்தமே காரியம் சொல்லி செயல்படுவதுதான் தேவ சித்தத்தை செயல்படுத்துறதாக நாம் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமுங்க, சிலுவை பாடு எனக்கு கொடுக்கப்பட்டது, இது தேவ சித்தம். சிலுவை கூடாகத்தான் நான் கடந்து செல்ல வேண்டும் என்று அவருக்கு தெரியும், அது தேவ சித்தம். ஆனா ஒப்பு கொடுத்தாங்க, மரியாதும் ஒப்பு கொடுத்தார், இயேசுவும் ஒப்பு கொடுத்தார். இந்த வருஷத்தின் முதல் ஆராதனையில் இருக்கிற நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து என்னப்பா செய்கிறோம்? கடந்த வருஷத்திலே இருந்த குறைவுகளை வைத்து புலம்பிக் கொண்டிருக்க போகிறோமா? கடந்த வருஷத்திலே ஆண்டவர் செய்யாது இந்த வருஷத்திலே செய்யும் என்று புலம்ப போகிறோமா? என்னப்பா செய்ய போகிறோம்? என்ன செய்ய போறோம்? தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கப்பா. அதே நேரத்தில் இன்னும் ஒரு காரியத்தை நான் இதில் சொல்லிடுறேன், சித்தம் இல்லாமல் கை வையாதீங்க. சித்தம் இல்ல இருக்கின்ற அறிவில்லாட்டி அதில் கை வையாதீங்க, அது எங்களை கொண்டு போய் மோத வைத்துவிடும். அதன் தெளிந்த அறிவு நமக்கு இருந்தா மாத்திரம் அதில் கை வைங்க. எல்லாரும் தெரிந்தது போல பேசிடாதீங்க. இந்த வருஷத்திலே தயவு செய்து உங்களை கட்டுப்படுத்தி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாயிருக்கிறபடினா பேசுவதற்கு தாமதமாயிருங்கன்னு சொல்லி வேணும், கேட்கறதுக்கு சுருகமாயிருங்க, நல்லா கேளுங்கப்பா, ஆனா பேசுவதற்கு தாமதமாயிருங்க. ஆகையினாலே நான் என்ன சொல்றேன் தெரியுமா? இந்த வருஷத்திலே உங்களுடைய ஜபத்துல இவைகளை வைத்து ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம் சித்தம் செய்யணும், உங்களுடைய ஓட்டம் ஓடும். ஆராதனைக்கு நான் வரணுமப்பா, பாடுகளை சகித்தாலும் பரவாயில்லையப்பா, பாடுகள் வந்தாலும் பரவாயில்லையா ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் கொடுத்து இவ்வளவாய் அன்பு கொண்டார். வேதம் சொல்லுது அவர் 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 கொள்ளியாடின பொருளாக எண்ணாமல் இறங்கி வந்தாராம். அது என்னத்தை தெரியுமா குறிக்கிறது, அது அவருடைய தாழ்மையை குறிக்கிறதையா. பரலோகம் ரம்யமானது, பரலோகம் மகிமையானது, பரலோகத்து சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தவர் தான் இயேசு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இறங்கி போவதற்கு ஒப்பு கொடுக்க, நெஞ்சை நிமித்துவதற்கு ஒப்பு கொடுக்காதீங்க, இறங்கி போவதற்கு ஒப்பு கொடுங்க. நான் அநேக தடவை பேசிட்டேன், சிறு புள்ளி ஆனாலும் சரியானதை பேசினால் அதுக்கு இணங்க வேண்டும். விளங்குறதா, இயேசு சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார், இறங்கி வந்தார், இறங்கி வந்தார். ஏன் தெரியுமா, நீ நான் உனக்கும் எனக்காவே அவர் இறங்கி வந்தார் அப்பா. அதனாலே தான் பிதாவானவர் அவர் சிலுவையிலே உயர்த்தினார், அவர் ஜெயம் கொண்டார் இல்லையா. ஆகையினாலே எவர்கள் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களை தேவன் உயர்த்துவார். தேவன் சமத்தில் இருந்திருப்போமா, ஹாலலூயா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹாலலூயா. மகிமையுள்ளவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வருஷத்திலே கர்த்தாவே இந்த பாத்த வார்த்தைகளை தங்களுடைய உள்ளத்திலே வைத்து இதிலே ஜெபம் பண்ணி ஆண்டவரே, ஆண்டவரே தொடர்ந்து இந்த வருஷத்தை ஓட நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு ஓட்டத்தை ஓட கிருபை செய்யுங்க, நீர் விரும்புகிற ஒரு ஓட்டத்தை ஓட கிருபை செய்யுங்க ஆண்டவரே, நீர் விரும்புகிற வழியாய் நடந்து செல்ல கிருபை செய்யுங்கப்பா. பாடுகளை சகித்து ஓட்டத்தை ஓடி ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு நீர் கிருபை செய்வீராக. சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆண்டவரே பலமாய் ஆசீர்வதித்து இந்த வருஷத்திலே கர்த்தாவே, கடந்த வருஷத்திலே அவர்கள் உங்களோடு இருந்ததை விட இந்த வருஷத்திலே இன்னும் ஒரு படி உயர்ந்திருக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த வருஷத்திலே கர்த்தாவே அவர் உங்களோடு கூட கர்த்தாவே ஒரு படி கர்த்தாவே சேர கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே இதுவரைக்கும் உம்மளோடு எங்களுக்கு இருந்த உறவு இந்த வருஷத்திலே இன்னும் ஒரு படி கூடுவதாக ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம், சபையை நாங்கள் ஒப்படைக்கிறோம், சபையில இருக்கிறவர்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஐயா. ஆவியானவரே நீர் சபையை நடத்தி செல்ல வேண்டுமா நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்தவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி செல்வீராக. கடந்த வருஷத்திலே நாம் பட்ட பாடுகளுக்கு பதிலாக இந்த வருஷத்தை நன்மை நாள் நிறைத்தரலும், ஆசீர்வாதத்தினால் நிறைத்தரலும் அப்பா. எங்களை ஒப்படைக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர. எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்க ஆண்டவர. ஆண்டவரே இப்படி சபைக்கு நாம் கூடி வருதில்லை அசட்டை பண்ணி விடாத படிக்கு கத்தாவே மன உறுதியோடு நாம் ஊழிச்சு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே.